SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
வணக்கம் கோவிந்த் தனஞ்சயன்.
வணக்கம்.
தேசிய விருது, அதுவும் விமர்சனங்களுக்காக தேசிய விருது வாங்கியது குறித்து நீங்கள் என்ன உணர்ந்தீர்கள் என்று சொல்லுங்களேன்.
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன காரணம்னா, இது வந்து தமிழ் சினிமால பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் இப்ப சந்தித்து வருது, உலகளாவிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு தமிழ் சினிமால பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா. இன்னைக்கு வந்து பைரசியில தொடங்கி நிறைய திரைப்படங்கள் எடுக்கப்படுகிறது, ஆனா அந்த திரைப்படங்கள் ஓடுவதில்லை. மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படங்களே ஓடாமல் வந்து மொத்தமாக 60% to 80% வரையும் அதனுடைய முதலீடு மொத்தமாக இழப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இது ஏன் நடக்கிறது, இதனுடைய பிரச்சனைகள் என்ன, எதனால வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தமிழ் சினிமா எதிர்நோக்குகிறது, இதுல இருந்து வெளியில வரத்துக்கு என்ன பண்ணணும், இந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணா கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும், இந்த பிரச்சனைகள் இருந்து அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி நான் தொடர்ந்து என்னுடைய கட்டுரைகளை வந்து தமிழ் பத்திரிகைகளிலும் ஆங்கில பத்திரிகையிலும் எழுதி வரேன். நம்ம கொடுக்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் சொல்யூஷன், இப்ப தியரட்டிக்கலா எதுவும் சொல்லல. ஏன்னா நான் சினிமா தயாரிச்சு அனுபவப்பட்டிருக்கேன், சினிமால நிறைய நஷ்டங்களையும் சக்சஸ்களையும் சந்திச்சிருக்கேன், எனக்கு தெரியும் இதுல என்ன பண்ணா பெட்டரா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து எழுதிட்டு வந்துட்டு இருந்தேன் நான். கிட்டத்தட்ட என்னுடைய கட்டுரைகள் பாத்தீங்கன்னா தமிழ் பத்திரிகையில வந்து 52 கட்டுரைகள் வந்து நிறைய பேர் அதை பாராட்டி வெள்ளித்திரையின் வெற்றி மந்திரங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல இந்து பத்திரிகையை வந்து அதை வந்து புத்தகமா வெளியே புத்தகமா வந்தது. அதை பிறகு நான் என்ன பார்த்தேன், உலகளாவிய இப்போ ரீச் ஆகணும்னு சொன்னா தமிழ்ல மட்டும் எழுதுனா பத்தாது, ஆங்கிலத்தில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆங்கிலத்துல தொடர்ந்து எழுதி வந்து அது வந்து வரவேற்பு பெற்று அதுக்கு பிறகு இப்போ ஒரு நேஷனல் அவார்டுன்னு கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
இதே போல் 2 வருடங்களுக்கு முன் உங்களுடைய பிரைட் ஆஃப் தமிழ் சினிமா அல்லது பெஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமா என்ற நூலுக்காகவும் தேசிய விருது வாங்கியிருக்கிறீர்கள் இல்லையா?
ஆமா, அது வந்து என்னுடைய புத்தகம், அது வந்து இண்டஸ்ட்ரி பத்தி எதுவும் இல்ல. 1939 டாக்கி தமிழ் சினிமால அறிமுகமாச்சு. 1939 to 2014 வரையும் வந்த தமிழ் திரைப்படங்கள்ல விருது வாங்கின படங்களை பத்தியும் அந்த அந்த படத்தினுடைய பெருமைகளை பற்றி நான் எழுதியிருந்தேன். அது வந்து ஒரு ஆய்வு நூல், அது அந்த நூலுக்கு கிடைச்சது போது அது வந்து ஒரு மிகப்பெரிய எஃபர்ட். அது கிட்டத்தட்ட 3 வருடங்கள் நான் உழைத்து அந்த புத்தகத்தை எழுதியிருந்தேன் நான். ஸோ அது கிடைச்சப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு ஆய்வு புத்தகத்துக்கு வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா இது வந்து அதை விட எனக்கு மிக பெருமையான விஷயம் வந்து இந்த என்னுடைய கட்டுரைகளுக்கு கிடைச்சது தான். ஏன்னா இந்த கட்டுரைகள் வந்து கான்டெம்பரரி சினிமாவில் இருக்கிற பிரச்சனைகளை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணி எழுதிட்டு வர கட்டுரைகள் எவ்ரி வீக். என்னுடைய ரிலவன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
நீங்கள் பரிசு பெற்ற அந்த நூலிலே 1950 to 2015 வரையான காலகட்டத்தில் 232 படங்களை மட்டுமே சேர்த்திருக்கிறீர்கள். எத்தனையோ படங்கள் எடுக்கப்பட்டிருந்தாலும் கடந்த வருடம் கூட 216 திரைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன தமிழ் திரைப்படங்கள். அதில் 160 திரைப்படங்கள் தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் தமிழ் திரைப்பட உலகம் எண்ணிக்கைதான் முக்கியம் என்று இயங்குகிறது போல் தெரிகிறது. தரம் முக்கியம் அல்ல, எண்ணிக்கைதான் முக்கியம், அதாவது குவாண்டிட்டி ஓவர் குவாலிட்டி என்று இயங்குவது போல் தெரிகிறது.
நான் அதை ஒத்துக்கிறேன் நான். அதாவது குவாண்டிட்டி ஓவர் குவாலிட்டி அப்படின்னா சினிமா தெரியாமையே நிறைய பேர் சினிமா எடுத்துட்டு இருக்காங்கன்றதான் பிரச்சனை. சினிமா என்பது என்ன, இந்த சினிமால மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, குறைந்தபட்ச தகுதி என்ன இருக்கணும். நான் சொல்றது வந்து எல்லா திரைப்படங்களும் மிகச்சிறந்த சினிமா இருக்க வேண்டும்னு அவசியம் இல்லை. ஆனா அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்ச தகுதின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஆடியன்ஸ் வந்து தியேட்டர்ல வந்து படம் பார்க்கணும்னா அதுக்கான ஒரு குறைந்தபட்ச தகுதி ஒண்ணு இருக்கு. அந்த தகுதியுமே இல்லாம ஒரு 160 to 180 படங்கள் வரதுதான் தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹாலிவுட்லயோ நான் இந்தி சினிமாலயோ ஜஸ்ட் லைக் தட் எனக்கு சினிமா மேல ஆர்வம் இருக்கு, நான் ஒரு படம் எடுக்கிறேன்னு வர முடியாது. அதுக்கான அனுபவங்கள் என்ன, என்ன மாதிரி பயிற்சி எடுத்துட்டீங்க, இப்படி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிளேஸ் அ லார்ஜ் ரோல். ஆனா தமிழ் சினிமா எப்படி நடக்குதுன்னா, ஏதாவது ஒரு கான்டாக்ட், ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப், ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு ஒரு படத்தை துவங்கிட வேண்டியது. சும்மா ஒரு 4-5 படம் பார்த்தேன், அதுல பிடிச்சிருந்து ஒரு படம் எடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு திரைப்படம் எடுப்பது வந்து ஒரு மிகப்பெரிய தொழில். என்னன்னா, ஒரு 2 crore rupees முதலீட்டுல ஒரு திரைப்படம் எடுக்க வேண்டியிருக்கு. அது பிறகு ஒரு 1 crore rupees முதலீடு பண்ணாதான் மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன வந்து நம்பினாங்க, நான் வந்து ஒரு 2 crore rupees முதலீட்டுல இந்த படம் எடுத்திருக்கேன்னு சொல்றது இந்த தொழிலுக்கு செய்யற ஒரு தர்மம் இல்லை. நான் இதுபோல கத்துக்கிட்டேன், இங்கெல்லாம் கத்துக்கிட்டேன், இந்த மாதிரி சினிமா கத்துக்கிட்டேன், இப்போ என் நம்பிக்கை வந்தது நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அவர் பேர்ல ஒரு கௌரவம் வரும். அதனாலதான் இன்னைக்கு ஒரு 160 to 180 படம், 214 படம் கடந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்குன்னா அதுல எல்லாரும் பேசப்பட்டது ஓகே ஓரளவு இந்த படம் பார்க்கலாம்னு சொன்னது பாத்தீங்கன்னா 30 to 35 படம் இருக்கும். இப்ப எல்லா படத்தையும் மக்கள் வந்து நிராகரிச்சுட்டாங்க, முதல் நாள் நிராகரிச்சுட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு சங்கடமான ஒரு சிச்சுவேஷன் தமிழ் சினிமா சந்தித்து வருது.
அந்த இடைவெளியை நிரப்பத்தான் நீங்கள் ப்ளூ ஓஷன் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் அகாடமி பாஃப்டா என்பதை ஆரம்பித்து இயக்கி வருகிறீர்களோ?
அதுதான், அதுதான் முக்கியமான ஒரு காரணம். நான் வந்து பாஃப்டா அப்படின்ற இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சது காரணமே என்னுடைய படிப்பினைகள். நான் என்னென்ன கத்துக்கிட்டேன், என்னென்ன மாதிரி எல்லாம் நான் அட்வைஸ் பண்றேன், மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்றேன், நான் அதை வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நான் வந்து கைட் பண்ணிட்டே இருக்கேன். அதாவது ஒரு பொறுப்புள்ள இயக்குனரா வெளிவரணும், ஒரு பொறுப்புள்ள திரைக்கதாசிரியரா அவங்க வரணும், ஒரு பொறுப்புள்ள ஒளிப்பதிவாளராக வரணும், தயாரிப்பாளருடைய பிரச்சனைகளை உணர்ந்து ஒரு பொறுப்பான படம் எடுக்கணும், அட்லீஸ்ட் குறைந்தபட்ச தகுதி இருக்கிற படம். எல்லாருமே வந்து பெஸ்டா சினிமா எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது என்னுடைய மாணவர்கள், ஆனா ஒரு குறைந்தபட்ச தகுதி இருக்க படமா வெளியே வரும் கண்டிப்பாக. அதை வந்து இங்க நாங்க பயிற்சி தரோம். எப்படின்னா பாப்டால் எப்படின்னா ரொம்ப ரொம்ப கான்டெம்பரரி சினிமா காமிச்சு இந்த சினிமா ஏன் ஒர்க் ஆகல, எதனால உனக்கும் ஒர்க் ஆகல, எனக்கும் ஒர்க் ஆகல, ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பயிற்சி தரும். உலக சினிமா மட்டும் பார்க்காம கான்டெம்பரரி சினிமா, நான் கான்டெம்பரரி சினிமானா தமிழ் சினிமா மட்டும் இல்ல, அவங்க பாக்குறது மலையாளம் சினிமா, தெலுங்கு சினிமா, கன்னட சினிமா எல்லாம் பார்த்து, ஹிந்தி சினிமா எல்லாம் பார்த்துட்டு, ஹாலிவுட் சினிமா பார்ப்பாங்க, ஆஸ்கர் வின்னிங் படம் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமா அவங்க மனசுல நாங்க பதிய வைக்கிற ஒரே தகவல் இருந்தா, உன்னுடைய திரைப்படம் வெளிவரும்போது அது குறைந்தபட்ச தகுதிகளோடு வரணும், அது வந்தாலே முதல் வெற்றி தான்.
ஆனால் நீங்கள் ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கீர்கள், தமிழ் திரைப்படங்கள் கேரளாவில் மலையாள திரைப்படங்களை விட தமிழ் திரைப்படங்கள் மிகவும் பிரபலமாக ஓடுகிறது என்று.
தமிழ் திரைப்படங்கள் வந்து கேரளாவில் நல்லா போகும், கர்நாடகாவில் நிறைய போகும். அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா அங்க தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க, கேரளா பொறுத்தவரையும் அவர்களுக்கு தமிழ் நல்லா தெரியும், அதனால வந்து தமிழ் திரைப்படங்கள் நல்லா வரவேற்பு இருக்கு. ஆனா நீங்க வந்து மலையாள திரைப்படத்தை தமிழ் திரைப்படத்தை கம்பேர் பண்ண முடியாது. மலையாள திரைப்படங்கள் அதனுடைய தராதரம் அந்த குவாலிட்டி தமிழ் திரைப்படங்களோட மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா புது முயற்சிகள் அங்க வந்து குறைந்தபட்ச பட்ஜெட்ல அற்புதமான படங்கள் இங்க தயாரிக்கப்பட்டு வருகிறது. இங்க பிரச்சனை என்னன்னா குறைந்தபட்ச படமே பாத்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் நிற்கும். அங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி படங்கள் வந்து மினிமம் 1 கோடி ரூபாயிலேயே அற்புதமான படங்கள்லாம் எடுக்கப்படுகிறது. சோ மலையாள சினிமா வந்து தமிழ் சினிமா தாண்டி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்திய சினிமால ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் விமர்சனத்துக்காக தேசிய விருது வாங்கியிருக்கும் கோவிந்த் தனஜியன். சரி, அதே போல் வெளிநாட்டு திரைப்படங்கள், முக்கியமாக ஈரானிய திரைப்படங்கள் மிகவும் சிறப்பாக எடுக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவற்றுடன் ஒப்பிடும் போது தமிழ் திரைப்படங்களின் தரம் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்கள்?
தமிழ் திரைப்படங்கள் ஈரானிய திரைப்படங்களோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஈரானிய திரைப்படங்கள் வந்து உணர்வு பூர்வமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் அழகில் சார்ந்தும் ஒரு அற்புதமான படைப்புகளை வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ண எடுத்து பாருங்க, செப்பரேஷன் எடுத்து பாருங்க, எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா அதாவது அதிகமான காஸ்ட் செலவு பண்ணாம ஒன்லி உணர்ச்சிகளையும் உணர்வுபூர்வமான விஷயங்கள் மட்டும் எடுத்துட்டு அற்புதமான படங்கள் அங்க வந்துட்டு இருக்கு. ஈரானியன் படம் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து மினிமம் 50 லாக்ஸ்ல ஒரு நல்ல படம் வந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் அங்கிருந்து வந்த ஒரு பெரிய டைரக்டர் வந்து இங்க ஈரானியன் டைரக்டர் வந்து சொன்னாரு, என்னது 3 கோடி ரூபாயா, 3 கோடி ரூபாய் நான் 4 படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்க வந்து அவ்வளவு பட்ஜெட் இல்ல அவங்களுக்கு, அவங்க கையில காசு இல்ல, ஆனாலும் அற்புதமான படைப்புகள் மீது அவங்க நம்பிக்கை வச்சு அற்புதமான கதைகளை டெவலப் பண்ணி அதை ப்ராப்பரா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால தமிழ் சினிமாவை, தமிழ் சினிமாவுடைய பிரச்சனை என்னன்னா பட்ஜெட்டுகள். ஒரு நல்ல திரைப்படம் எடுக்கணும் அப்படின்னா காஸ்ட் பயங்கரமாகும் அப்படின்ற ஒரு காலகட்டம் தான் இன்னைக்கு இருக்கீங்க. குறைந்த பட்ஜெட் எடுக்க முடியும் அப்படின்ற எண்ணமே கிடையாது. ஒரு நல்ல இயக்குநருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிறப்பான திரைப்படம் எடுக்கணும், ஆனா பட்ஜெட் நிறைய வேணும்னு கேட்பாங்க. ஆனா அதே வந்து ஈரானிய சினிமாவில இல்ல மலையாள சினிமாவில எடுத்தீங்கன்னா ஓகே சார், நல்ல சிறந்த திரைப்படம் இது, ஆனா இது வந்து குறைந்த பட்ஜெட் எடுக்கலாம் அப்படின்வாங்க. குறைந்த பட்ஜெட்னா நான் சொல்றது 1 கோடி ரூபாய் கம்மி, இல்ல வந்து 2 கோடி ரூபாய் கம்மியா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கெல்லாம் இருக்கு.
தமிழ் திரைப்படங்களின் தயாரிப்புக்கான செலவு மிக அதிகம் என்றும் அதை குறைப்பதற்கான சில வழிமுறைகளையும் நீங்கள் முன்மொழிந்திருக்கிறீர்கள், அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா?
இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, தமிழ் சினிமால ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, மலையாள சினிமால அது நல்லா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மலையாள சினிமா பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் மோகன்லால் சார்ல ஆரம்பிச்சு மம்முட்டி இன்க்ளூடிங் திலீப் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான படம் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய சம்பளத்தை குறைச்சி கொண்டு அதனுடைய செலவுகளை குறைத்து கொண்டு ஒரு குறைந்த செலவுல ஒரு நல்ல திரைப்படம் அங்க எடுக்கப்படும். தமிழ்நாட்டுல மட்டும் அந்த ஒரு வாய்ப்புகள் இன்னும் கிடைக்கல.
இது மாறும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா?
மாறும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அதுக்காக தான் நான் தொடர்ந்து எழுதி வரேன், தொடர்ந்து சொல்லி வரேன். கொஞ்சம் கொஞ்சமா மாறும், மாற்றங்களுக்கான அறிகுறி தெரிகிறது, ஆனா இது மாற்றம் ரொம்ப காலம் எடுக்கும் நினைக்கிறேன்.
சரி, தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்று சொல்வது போல் இப்பொழுது பல ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள், இணையதளங்கள், யூடியூப், இது போன்ற பல வழிகளில் எல்லோரும் விமர்சனம் செய்கிறார்கள். இப்படியான விமர்சனங்கள் தம்மை அதிகமாக பாதிக்கிறது என்று இயக்குநர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். அதை பற்றி நினைக்கிறீர்கள்?
நான் பார்த்த வரையும் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான சினிமாவை எந்த விமர்சகரும் தரக்குறவா சொல்றதே கிடையாது. ஒரு அற்புதமான படம் எடுத்தவர் வந்து எல்லா ஊடகங்களாலும் பாராட்டப்பட்டது. சோசியல் மீடியா அதாவது சமூக வலைத்தளங்கள் இருக்கிறவங்க தான் என்ன வந்து தாக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா நான் இந்த கருத்துக்கு நான் உடன்படுவேன். ஆனா உண்மை என்னன்னா சமூக வலைத்தளங்கள் வந்து மக்களுடைய உணர்வுகளை தான் பிரதிபலிக்குது. அதாவது 99% பாத்தீங்கன்னா அவங்க சமூக வலைத்தளங்கள் வர்றது எல்லாமே மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறது. ஏன்னா அவங்க மக்களோட மக்களா இருந்து மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க, மக்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குன்றதான் அவங்க பிரதிபலிக்கிறாங்க. அவங்களோட வார்த்தைகள் கொஞ்சம் பர்சனலா காயப்படுத்தலாம், அவங்களோட வார்த்தைகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கலாம், அதாவது ஒரு அதிகபட்ச முறையில பேசியிருக்கலாம், ஆனா அவங்க சொல்ல வந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இருக்கு. ஒரு தரமில்லாத படத்தை வந்து இது தரமில்லைன்னு சொல்றது வந்து தப்பே இல்லை. ஆனா அவங்க வந்து ஒரு தரமான படத்தை தரமில்லைன்னு சொன்னதை நான் பார்க்கல. ஸோ என்ன பொறுத்தி வந்து சமூக வலைத்தளங்கள்ல வர விமர்சனங்கள் வந்து அவங்க விமர்சனுடைய நோக்கம் கரை சரியா இருக்கு, அதை சொல்லும் விதம் தான் தவறாக இருக்கிறது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதாவது சொல்லும் விதம் என்பது என்ன, காயப்படுத்தாம ஒரு படத்தினுடைய நிறைகுறைகளை அலசி இந்த நிறைகள்லாம் இருந்திருக்கு, இதெல்லாம் குறைகள் இருந்திருக்கு, இதுக்கு பிறகு நீங்க மக்கள் வந்து அதை முடிவு செய்து கொள்ளலாம்ன்ற மாதிரி ஒரு பொறுப்பான முறையில விமர்சனம் செய்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஒரு தரக்குறைவான விமர்சனம் வரும்போதுதான் காயப்படுத்தும், மனிதர்களை காயப்படுத்தும். சில டைம் வந்து ஒரு ஆவரேஜ் படத்தை வந்து கொஞ்சம் பூஸ்டர் பண்ணி சொல்றது, அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு டைப் இருக்கலாம், ஏதோ ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், அதனால வந்து ஒரு ஆவரேஜ் படம், நான் சொல்றது மட்டமான படம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு ஆவரேஜ் படம், அதாவது மக்களால ஓகே இது சராசரியான படம் அப்படின்னு சொல்ற படத்தை வந்து ரொம்ப பூஸ்டர் பண்ணி சொல்றது, இதெல்லாம் வந்து சமூக வலைத்தளங்கள்ல கொஞ்ச நேரம் நடந்து வந்துதான் இருக்கு. அது வரும்போது எனக்கு கொஞ்சம் மனசங்கடமா இருக்கும், இது தவறான முன் உதாரணம் அப்படின்னு. ஏன்னா ஒரு தரமான படத்தை மட்டும்தான் அவங்க வந்து ஊக்குவிக்கணும், அதை பத்தி பாராட்டி பேசணும். ஒரு தரமில்லாத படத்தையும் இல்ல ஒரு ஆவரேஜான சினிமா வந்து ஊக்குவிக்க கூடாது, அதை வந்து சரியான முறையில விமர்சனம் பண்ணி விட்டுணும். நடந்ததுதான் நல்லது.
சரி, இனி உங்களை பற்றி ஒரு விமர்சனத்துக்கு போவோம். தமிழ் திரையுலகில் பெண்கள் அதிகமாக சுரண்டப்படுகிறார்கள், எக்ஸ்ப்ளோய்ட் பண்ணப்படுகிறார்கள் என்று பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்த ஒரு நேர்காணலில் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், இந்த பெண் நடிகர்கள் தான் அதற்கு காரணம் என்று. அது வழியான யூடியூபில் கருத்து கூறிய ஒருவர் உங்கள் மேல் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார், உங்களை விமர்சித்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இது பெண்களை மட்டும் குற்றம் சொல்லி பிரயோசனம் இல்லை, அதற்கு பின்னால் இருக்கின்ற ஆண்களைத்தான் நிறுத்த வேண்டும் என்று. அதை பற்றி நினைக்கிறீர்கள்?
விமர்சனத்துக்கு விமர்சனம் வந்து வந்துட்டேதான் இருக்கும் நம்மளுக்கு. என்னுடைய ஒரே ஒரு இது என்னன்னா, இங்க இருக்கிற 90% கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எல்லாருமே ஒரு நல்ல தயாரிப்பு எடுக்கணும், நல்ல படம் வெளியில வரணும், அது மட்டும்தான் அவங்களோட நோக்கம். அவங்களுக்கு யாரையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும், அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்ன்ற நோக்கமே கிடையாது. மீதி 10% கம்பெனிகள், அதாவது ஃபிளை பை நைட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அவங்களுடைய நோக்கம் வந்து பல விதங்கள் இருக்கும். இதை எப்படியாவது எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பிசினஸ் தொடங்கிடலாம், வேற மாதிரி எல்லாம் பிசினஸ் எல்லாம் பண்ணலாம், இதை வச்சு நம்ம வந்து அரசாங்க ஊழியர்கள் ஏதாவது இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற நிறைய வேற காரணங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி 10% கம்பெனிகள்ல போய் மாட்டிக்கிறவங்களை தான் இந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. உண்மையிலே ப்ரொஃபஷனல் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்ல போனவங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பே கிடையாது. அதாவது பெண்களை வந்து இழிவுபடுத்தி ஏதோ பண்ணாங்க, இல்ல வந்து பெண்களை வந்து வேற எதுக்காக யூஸ் பண்ண பார்த்தாங்க அப்படின்ற எண்ணம் எல்லாம் இருக்கே இருக்காது. ஏன்னா நான் பழகின நிறைய தயாரிப்பாளர்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கும் பழம் எடுத்துட்டு இருக்கிற நிறைய தயாரிப்பாளர்கள், யார் வந்தாலும் அவங்களை வந்து ஒரு ஆர்டிஸ்டா தான் பார்ப்பாங்க, அவங்கள வந்து பெண் ஆண் அப்படின்ற பாகுபாடு தான் கிடையாது. அவங்களுக்கான அந்த மரியாதை கொடுப்பாங்க, வாய்ப்பு இருந்தாலும் சொல்லுவாங்க, வாய்ப்பு இல்லைன்னா நாங்க அடுத்த முறை வரும்போது சொல்றோம் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அதோட அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போயிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவை ப்ரொஃபஷனலா நினைச்சு வர ஆர்டிஸ்ட் அவங்க கண்டிப்பாக ப்ரொஃபஷனலிசம் எதிர்பார்க்கலாம். ஆனா சினிமா ப்ரொஃபஷனா பாக்காம சினிமா மூலமா வருமானம் சம்பாதிக்கணும், சினிமா மூலமா எப்படியாவது நம்ம செட்டில் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ரொஃபஷன் என்பது வேறு, சம்பாதிக்கணுன்றது வேறு. ப்ரொஃபஷன் என்பது தன்னுடைய பேஷன், தன்னுடைய உணர்வுபூர்வமா இந்த கலையை நேசிக்கிறவங்க. அப்படி வரவங்களுக்கு இந்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் அவசியமே இல்லை. எந்த காம்ப்ரமைஸும் பண்ண தேவையில்லை, அதுக்கான வெயிட் பண்ணணும், அதுக்கான வாய்ப்புகளுக்காக வெயிட் பண்ணணும், அதை விட்டுட்டு அவசரப்படக்கூடாது, அதை விட்டுட்டு எந்த காம்ப்ரமைஸுக்கு ரெடியாக கூடாது. அப்படி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன், நாங்க அறிமுகப்படுத்தின வந்து பூ படத்துல பார்வதி, இப்போ வந்து இன்னைக்கு மலையாள சினிமா டேக் ஆஃப்னும் சரி, இப்ப இந்தி சினிமா நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து முதல் படத்துல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அவங்கள, அது பிறகு எங்கிட்ட நிறைய தடவை பேசியிருக்காங்க, நிறைய நாங்க பார்த்து பேசியிருக்கோம். அவங்க வந்து யாரையுமே ப்ரொஃபஷன் தாண்டி பேச விட மாட்டாங்க, அதாவது தன்னுடைய சினிமா, சினிமா தொழில், நடிப்பு இது மட்டும் தான் பேசுவாங்க, பர்சனலா யாரையும் பேச இது பண்ண மாட்டாங்க. அவங்க எங்கிட்ட சொல்லுவாங்க, சார் யாராவது பேச வந்தாங்கன்னா நான் அலோ பண்ண மாட்டேன் அப்படிங்குவாங்க. ஏன்னா அறிமுகப்படுத்துறது அந்த ஒரு மரியாதை நம்ம வேலை குடிச்சு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஓப்பனா இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, மலையாள சினிமாலையும் சரி, என்னை வந்து தெலுங்கு சினிமாலையும் சரி, என்னை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண கேட்டாங்க, நான் முடியாது சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. முடியாது சொல்லிட்டு என் பாதையில நான் பயணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய பயணம் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு, அடுத்தடுத்த கிட்ட போயிட்டாங்க. இன்னைக்கு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம் வந்து பார்வதி வச்சு எடுக்கிற அளவு அவங்க ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்தி சினிமால அறிமுகம் வராங்க. நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், ஒரு பார்வதியால இதை அச்சீவ் பண்ண முடியும் போது மீதி ஆர்டிஸ்டாலும் பண்ண முடியும். நீங்க எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம தன்னுடைய திறமை மேல் மட்டும் நம்பிக்கை வச்சு நம்ம கரெக்டான முறையில உடைச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு, நம்மளுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நம்ம வந்து அடுத்த கட்டம் போக முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்ததுன்னா எந்த ஒரு காம்ப்ரமைசஸ்க்கும் சமரசங்களுக்கும் நீங்க உடன்படாம பொறுப்பான முறையில பயணிக்கலாம், உங்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கையான கூற்று.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் விமர்சனத்துக்காக தேசிய விருது வாங்கியிருக்கும் கோவிந்த் தனஜியன். சரி, இனி உங்களை பற்றி கொஞ்சம் அறிந்து கொள்வோம். நீங்கள் MBA படித்துவிட்டு இரண்டு பெயிண்ட் கம்பெனிகளிலும் அதற்கு பிறகு இரண்டு தொலைத்தொடர்பு நிறுவனங்களிலும் வேலை செய்திருக்கிறீர்கள். இந்த சினிமா உலகிற்கு எப்படி நுழைந்தீர்கள்?
என்னுடைய இது என்னன்னா, நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு சினிமா மட்டும்தான் பிடிக்கும். என்னுடைய அம்மா வந்து என்ன வந்து 5 வயது இருக்கும் போதே என்ன வந்து திரையரங்கு கூட்டு போயிட்டு என்ன சினிமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான் வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு சினிமாக்களை வந்து 5 வயதுலேருந்து பார்த்துட்டு வரேன். ஒரு 15 வயசு ஆகும்போதே, நான் 10வது படிக்கும் போதே எனக்கு வந்து சினிமா தான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு நான் சினிமா தான் பயணிக்கணும்னு நினைச்சிருந்திருக்கேன். காலேஜ் படிக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து நான் வந்து சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் அப்போ வந்து மணிரத்னம், இன்னைக்கும் அவர் தான் என்னுடைய குருமா நினைப்பேன். அவர்கிட்ட நான் வந்து அசிஸ்டண்டா வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது எங்க அப்பா உடனே நினைச்சினார், சினிமா மட்டும் வேண்டாம், நம்மளுக்கு வேற எந்த தொழிலாவது பண்ணு. ஸோ எனக்கு என்னன்னா, எங்க அப்பா வேண்டாம் சொன்ன ஒரு துறையில போய் இறங்க விருப்பம் இல்லை. அதனாலதான் நான் வந்து அடுத்த கட்டமா MBA படிச்சு நான் வந்து பெயிண்ட் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணி நான் வந்து என்னுடைய கரியர்ல நல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இருந்தேன். அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் மியூசிக் வந்தேன். நான் சென்னை மியூசிக்ல ஜெனரல் மேனேஜரா இருந்து ஒரு 200 படங்களை வந்து மியூசிக் வெளியிட்டு இருக்கேன். ஹாரி ஜெயராஜனுடைய முதல் படம் இன்னிலை நாங்க அறிமுகப்படுத்துறதுதான். அதே மாதிரி அலைப்பாய்தேன், கண்டு கொண்டேன் இந்த மாதிரி நிறைய ரிதம் அப்படின்ற பிரமாதமான ஆடியோஸ்ல வாங்கி நான் வெளியிட்டு இருக்கேன். அப்ப வந்து நான் வந்து சினிமால ஒரு இன்டெரக்டான முறையில இறங்கியிருந்தேன். இது வந்து 98 ஆரம்பிச்சது, 98-99. அப்போ வந்து எங்க அப்பா இருந்தாரு, எங்க அப்பா வந்து சொன்னாரு, சினிமா ப்ரொடக்ஷன் எல்லாம் வரவானா இந்த மாதிரி மியூசிக் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் அப்படியே எங்க அப்பா என்ன சொல்றாரோ அப்பாவுடைய வார்த்தைக்கு மாறாம, அப்பா வந்து பிடிக்காத ஒரு துறையில இருக்க வேண்டாம், தயாரிப்புலயோ இல்ல வந்து இதுல இருக்க வேணாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் இருக்க வரைக்கும் நான் சினிமா துறையில வந்து டைரக்டா வரவே இல்லை. எங்க அப்பா 2001 மறைந்த பிறகு அப்ப நான் வந்து டெலிகாம்ல என்ட்ரா இருந்தேன். அப்பதான் மோத பேர்ல வாய்ப்பு வந்தது, இது வந்து நான் சினிமால டைரக்டா இறங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ துறையிலும் பிளஸ் வந்து அப்பயே சினிமா ஆரம்பிச்சிட்டோம். அப்பயே நான் வந்து படங்கள் வெள்ளித்திரை பூவெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். எங்க அப்பா என்ன வந்து முதலே சினிமா ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 1984 சினிமால துறை வந்திருப்பேன்.
அதே போல் டிஸ்னி யூடிவி உடனும் இணைந்து செயற்பட்டிருக்கிறீர்கள் இல்லையா?
ஆமா, டிஸ்னி யூடிவில நான் வந்து இப்ப லாஸ்ட் இயர் வரையும் நான் வந்து இறுதி சுற்று எங்களுடைய படம், அந்த படத்துல நான் வந்து கோ ப்ரொடியூசர் ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் இப்போ இந்தியன் சினிமா எடுக்கிறதுல முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஒன்லி ஆங்கில சினிமாக்களை வந்து இங்க டப் பண்ணி வெளியிடணும், அது மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அதனால எல்லாருமே வந்து வேற ஒரு துறையில பயணிக்க ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க.
அது தவிர நீங்கள் இப்பொழுது PhD செய்து கொண்டிருப்பதாக அறிகிறேன், அதை பற்றி சற்று சொல்லுங்களேன்.
ஆமா, என்னுடைய PhD வந்து இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி பத்தி. என்னன்னா, சைனா பிலிம் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா 2004 வந்து இந்தியன் சினிமாவுடைய சைஸ் பாத்தீங்கன்னா $1 பில்லியன், சைனா பிலிம் இண்டஸ்ட்ரி வந்து less than $1 பில்லியன் 2004. இன்னைக்கு 11 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா சைனீஸ் பிலிம் இண்டஸ்ட்ரி $6.5 பில்லியன், அதாவது $6.5 பில்லியன். இந்தியாவுடைய சைஸ் பாத்தீங்கன்னா $2.1 பில்லியன். நம்ம வந்து 1/3 ஆஃப் சைனீஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கும். 12 வருஷத்துல அவங்க வந்து எங்கோ கொண்டு போயிருக்காங்க, சினிமா துறையை வந்து எங்கோ கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு அந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்ட மாபெரும் முயற்சிகள் தான் காரணம். அங்க பைரசி கிடையாது, அந்த லோக்கல் சினிமா பைரசி கிடையாது. திரையரங்குகள் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அவங்ககிட்ட 3000 திரையரங்குகள் இருந்தது, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 41,000 திரையரங்குகள் ஓபன் பண்ணிருக்காங்க. எல்லாமே 10 வருஷத்துல பண்ணிருக்காங்க. 10 வருஷத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சினிமா துறையை வந்து மிகப்பெரிய ஊக்குவிச்சிருக்காங்க. ஆனா இந்தியன் சினிமா பாத்தீங்கன்னா இந்த 10 வருஷத்துல எந்த பெரிய குரோத்தும் அச்சீவ் பண்ணாம ஏன் இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு, ஏன் இந்த துறை இப்படி பார்க்கப்படுகிறது பத்தி தான் நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய PhD போயிட்டு இருக்கு. பாம்பே, சென்னை எல்லா ஊர்லயும் வந்து மக்கள் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு, ஏன் சினிமா துறை கவனிக்கப்படாம இருக்கு, ஏன் வந்து மக்களும் வந்து சினிமா துறையை வந்து ரொம்ப அதிக லெவலில் கொண்டு போலன்றத பத்தி என்னுடைய ஆய்வு கட்டுரை போயிட்டு இருக்கேன்.
சரி, உங்களுடைய புத்தகம் Pride of Tamil Cinema தமிழில் வரும் என்றும், அது ஏப்ரல் மாதம் வெளிவரும் என்றும் குறிப்பிட்டிருந்தீர்கள். இது ஏப்ரல் மாதம் விரைவில் எதிர்பார்க்கலாமோ?
புத்தகம் ஆல்மோஸ்ட் முடிந்து விட்டது. இந்த டைம்ல தான் என்னுடைய PhD ஒர்க்கும் இந்த புத்தகம் ரெண்டும் ஒரே தடவை வந்துட்டு கொஞ்சம் டிலே சிக்கலாயிட்டு இருக்கு. புத்தகம் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு இப்ப வந்து நேஷனல் அவார்டு வாங்கின இப்போ 3 படங்கள் ஜோக்கரும் அதை பத்தி இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஏன்னா இப்போ வரப்போற புத்தகம் வந்து இந்த வருஷம் வந்த நேஷனல் அவார்டு வாங்கின படங்களையும் இன்க்ளூட் பண்ணி அந்த புத்தகமா வெளிவரப்போது, வெகு விரைவில் வரும்.
சரி, இவ்வளவு வேலைப்பழுவின் மத்தியிலும் நமக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலில் தந்ததற்கு மிக்க நன்றி GD. அத்துடன் விருது வாங்கியதற்காக மீண்டும் SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் நமது வாழ்த்துக்கள்.
மிக்க நன்றி, என்னை தொடர்பு கொண்டு பேசியதற்கு மிக்க நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.